பகவத்கீதை உண்மையுறிவில் அத்தியாயம் 1 பதம் 36, 1வது அத்தியாயம் 36வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, நாராயணாம் நமஸ்கிருத்யா நரம் சைவ நரோத்தமாம் தேவி சரஸ்வதி வ்யாஸ ததோஜயா உதிரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யாம் பாகவதா சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. பாபம் ஏவாஸ்ரயேத், பாபம் ஏவாஸ்ரயேத் அஸ்மான், பாபம் ஏவாஸ்ரயேத் அஸ்மான், பாபம் ஏவாஸ்ரயே அத்மான் ஹத்தைதான் ஆததாயினஹ ஹந்தோம் தஸ்மாநாஹ வயம் ஹந்தோம் தத்ராஷ்டான் சபந்தவான் சஜனம் ஹி கத்வா கதம், சஜனம் ஹி கதம் ஹத்வா, சஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினா ஷ்யாம மாதவா, சுகினா ஷ்யாம மாதவா பாவம் மேவாஸ்ரயேத் அஸ்மான் ஹத்வைதானாததாயினஹ தஸ்மானாஹ வயம் ஹந்தோம் தாத்ராஸ்தான் சக பாந்தவான் சஜனம் ஹி கதம் ஹத்வா சுகீன ஷ்யாம மாதவா பாவமேவாஸ்ரயேத் அஸ்மான் ஹத்வைதானாததாயினஹ தஸ்மானாஹ வயம் ஹந்தோம் தாத்ராஸ்தான் சபாந்தவான் சஜனம் ஹி கதம் ஹத்வா சுகீன ஷ்யாம மாதவ பாவமேவாஸ்ரயேத் அஸ்மான் ஹத்வைதானாததாயினஹ தஸ்மானாஹ வயம் ஹந்தோம் தாத்ராஸ்தான் சபாந்தவான் சஜனம் ஹி கதம் ஹத்வா சுகீன ஷ்யாம மாதவ.
அஸ்மான் அஸ்மான்
மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா. ஜெய ஸ்ரீல பிரபுபா. ஜெய. இத்தகைய அக்கிரமக்காரர்களை கொள்வதால் நமக்கு பாவமே வந்து சேரும். எனவே திருதராஷ்டர் மகன்களையும் நமது நண்பர்களையும் கொள்ளுதல் நமக்கு சரியானதல்ல. அதிர்ஷ்ட தேவதையின் கணவரே, கிருஷ்ணரே, நமது சொந்த உறவினரை கொலை செய்துவிட்டு நாம் எவ்வாறு மகிழ்ச்சி அடைய முடியும்? இதனால் நமக்கு என்ன லாபம்? பொருளுரை, மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா. ஜெய ஸ்ரீல பிரபுபா. வேத விதிகளின்படி அக்கிரமக்காரர்கள் ஆறு வகையினர். விஷம் கொடுப்பவர், வீட்டுக்கு நெருப்பு வைப்பவர், பயங்கரமான ஆயுதங்களால் தாக்குபவர், செல்வத்தை கொள்ளையடிப்பவர், பிற நிலத்தை ஆக்கிரமிப்பவர், பிறர் மனைவியை கடத்தி செல்பவர். இந்த அக்கிரமக்காரர்களை உடனே கொள்ளலாம், அதனால் பாவம் ஏதும் இல்லை. இவ்வாறு அக்கிரமக்காரர்களை கொள்ளுதல் எல்லா சாதாரண மனிதர்களுக்கும் பொருந்தும். ஆனால் அர்ஜுனன் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல. அவன் குணத்தால் சாதுவாக இருந்ததால் அவர்களிடம் நற்குணங்களோடு உறவு கொள்ள நினைத்தான். இருப்பினும் இவ்வாறான சாதுத்தனம் ஒரு சத்திரியனுக்கு உரியதல்ல. ஆட்சியில் இருக்கும் பொறுப்பான மனிதன் சாதுவின் குணங்களுடன் இருக்க வேண்டும் என்ற போதிலும் கோழையாக இருக்கக்கூடாது. உதாரணமாக பகவான் ராமரிடம் சாதுவின் குணங்கள் பொதிந்திருந்த காரணத்தினால் இன்று மக்கள் அவரது அரசாங்கத்தில் ராமராஜ்யத்தில் வாழ விரும்புகின்றனர். ஆனால் பகவான் ராமர் ஒருபோதும் கோழைத்தனம் காட்டவில்லை. ராமரின் மனைவி சீதையை கடத்தி சென்ற ராவணன் அவருக்கு அக்கிரமம் இழைத்தவனாவான். அதனால் அவர் அவனுக்கு உலக சரித்திரத்தில் இணையற்ற தேவையான பாடத்தை நன்கு கற்பித்தார். இருப்பினும் அர்ஜுனின் விஷயத்தில் அக்கிரமக்காரர்கள் வித்தியாசமானவர்கள். சொந்த பாட்டனார், சொந்த ஆச்சாரியர், நண்பர்கள், மகன்கள், பேரன்கள் முதலியானவர் என்பதை கருத வேண்டும். அதனால் அவர்களின் மீது சாதாரண அக்கிரமக்காரர்களின் மீது தீவிர நடவடிக்கை எடுப்பதைப் போல செயல்படக்கூடாது என்று அர்ஜுனன் எண்ணினான். அதற்கு மேலாக சாதுக்கள் மன்னிக்கப்பட வேண்டும், சாதுக்கள் மன்னிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகின்றனர். எந்த அரசியல் அவசர நிலைமையும் விட சாதுக்களை பொறுத்தவரையில் இத்தகைய அறிவுரைகளே முக்கியமானவை. அரசியல் காரணங்களுக்காக சொந்த உறவினர்களை கொள்ளுதல் காட்டிலும் நற்குணத்தையும் தர்மத்தையும் அடிப்படையாக கொண்டு அவர்களை மன்னித்து விடுதல் சிறந்ததென்று எண்ணினான் அர்ஜுனன். தற்காலிகமான உடல் சுகத்திற்காக கொலை செய்வதை அவன் லாபம் என்று கருதவில்லை. ராஜ்யங்களும் அவற்றினால் பெறப்படும் சுகங்களும் நிலையானவை அல்ல. அவ்வாறிருக்க உறவினரை கொள்வதன் மூலம் தனது சுய வாழ்க்கைக்கும் நித்திய விடுதலைக்கும் ஏன் ஆபத்தை தேடிக்கொள்ள வேண்டும்? இவ்விஷயத்தில் மாதவா அல்லது அதிர்ஷ்ட தேவியின் கணவரே என்று கிருஷ்ணரை அர்ஜுனன் அழைப்பது மிகவும் முக்கியமானதாகும். அதிர்ஷ்ட தேவியின் கணவரான அவர் இறுதியில் துரதிருஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செயலை செய்யும்படி தன்னை தூண்டக்கூடாது என்று அர்ஜுனன் சுட்டிக்காட்ட விரும்பினான். கிருஷ்ணரோ யாருக்குமே துரதிருஷ்டத்தை கொடுப்பவர் அல்ல என்பதால் அவரது பக்தர் விஷயத்தில் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகையா சத்துரு மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபா கதா மையம் ததாதீன் ஸ்வபதாந்திகம். வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீ ரூபாம் சாக்ரஜாதாம் சககனா ரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதாம் சகங்கனலலிதா ஸ்ரீ விசாகாம் ச நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதி நாமினே நமாச்சாரிய பாதா நிதா கிருபப்பிரதாயினே கௌரகததாமதாய நகர கிராமதாரிணே நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜாய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரவ பக்தவிருந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு இந்த மாடியில் செக்ஷன் நிகழ்ச்சிக்கு யாராவது புதுசாக இருந்தவங்க யாராக இருக்காங்களா? புதியதாக வந்துருக்காங்க. இந்த பாப்போம் வேற யாராவது. இப்போ இந்த இனிமையான மாலை பொழுதில் நம்ம எல்லாரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கோம். ஜெகநாத் பழதி சுபத்ரா முன்னிலையில் இந்த சத்சங்க நிகழ்ச்சி வாரம் நடந்துட்டுருக்கு. இதில் வந்துட்டுருக்கிறவங்க எல்லாருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணோட ஆசீர்வாதம் பெறணும். அவங்க எல்லாரும் பக்தியில் முன்னேற்றடைந்து பகவான் மேலே தூய்மையான பிரேமத்தை வளர்த்துக்கணுங்கிறதுக்காக, நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு தடவை ஹரிநாமத்தை வச்சிருக்கோம்.
ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே
ஹரே. இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு ஸ்லோகம் பகவத்கீதையில ஒன்றாவது அத்தியாயம் 36வது ஸ்லோகம். கடந்த வாரம் நம்ம என்ன உபன்யாசத்துல கலந்து பேசிட்டோம்னு யாராவது ஞாபகம் வச்சுருக்கீங்களா? கடந்த உபன்யாசத்துல எதை பத்தி கடைசியா? இப்ப கடந்த சில வாரங்களா முதலாவது அத்தியாயத்தை நம்ம கலந்து பகிர்ந்துட்டு இருக்கோம். அதுல என்ன நம்ம தெரிஞ்சிடணும்? கடந்த உபன்யாசத்துல யாருக்கா ஹனுமான பற்றி ஏன் நம்ம படிச்சோம் அந்த உபன்யாசத்துல? ஹனுமான் இருக்க இடத்துல வெற்றி நிச்சயம். அப்போ ஹனுமான் எங்க இருக்காரு இப்போ? கரெக்ட், வெரி குட். எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்காரோ அங்க அவர் பக்தர் இருப்பார். அப்போ அவர் கிருஷ்ணரும் ராமரும் வேற இல்ல. கிருஷ்ணர் அர்ஜுனுடைய ரதத்துல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப ஹனுமான் எங்க இருக்காரு? கிருஷ்ணர் ரதத்து மேல உட்கார்ந்து இருக்காரு. எப்படி ஹனுமானுடைய வைபவங்கள், அவர் எப்படி ராமாயணத்துல எப்படி அவர் ரொம்ப அற்புதங்களை பண்ணி ராமனுடைய சேவையில் ஈடுபட்டார். ரொம்ப பணிவான, எப்படி ரொம்ப எளிமையான பணிவான சேவைகளை செய்தார். உண்மையில் அவர் செய்த சேவைகள்லாம் அமானுஷ்யமான சேவைகள், அமானுஷ்யமான செயல்கள். ஆனாலும் அவர் ரொம்ப பணிவாக தான் செய்தார். எப்படி ஹனுமான வைபவங்களை நம்ம போன உபன்யாசத்தில் படித்தோம். அதாவது மகாபாரத யுத்தம்ங்கிறது ரெண்டு பிரிவினருக்கு இடையில நடக்குது. ஒரே வம்சம்தான், குரு வம்சத்தவர்கள். அவர்கள் பாண்டவருடைய புத்தர்கள் ஒரு பக்கமும், கௌரவர்கள் அதாவது திருதராஷ்டிரருடைய புத்தர்கள் இன்னொரு பக்கம் இருக்காங்க. அப்படி படைகள்லாம் அணிவகுக்கப்பட்ட உடனே கிருஷ்ணரை கூப்பிட்டு அர்ஜுனன் ரெண்டு படைகளுக்கு நடுவில் தன்னோட ரதத்தை கொண்டு போய் நிப்பாட்ட சொல்ற. சேனையோ ஒரு உபயோர் பக்தியே ரத்தம் ஸ்தாபயமே அச்சுதா. ஓ கிருஷ்ணா அச்சுதா, இந்த ரெண்டு படைகளுக்கு வந்து என்னோட தேரை கொண்டு போய் நிப்பாட்டுங்க, யாரெல்லாம் யுத்தம் செய்ய வந்திருக்காங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி கிருஷ்ணரும் ரெண்டு படைகளுக்கு நடுவில் அர்ஜுனுடைய தேரை கொண்டு போய் நிப்பாட்டினார். அப்படி அர்ஜுனுடைய தேர் ரெண்டு படைகள் நடுவில் நிப்பாட்ட உடனே அர்ஜுனன் பார்த்தார் யாரெல்லாம் தன்னுடைய யுத்தம் செய்ய வந்திருக்காருன்னு. அப்ப கிருஷ்ணர் சொல்றார், அந்த யுத்த பூமியில கிருஷ்ணர் முதல் தடவை அர்ஜுனட்ட பகவத்கீதை இந்த ஸ்லோகத்துல பேசுறார். பீஷ்ம துரோண பிரமுகதா, ஓ அர்ஜுனா இங்க பார் யாரெல்லாம் வந்திருக்காங்க. உன்னுடைய பாட்டனார் பீஷ்ம, உன்னுடைய குருநாதர் திருணாச்சாரியர், சகுனி உன்னுடைய மாமா, உன்னுடைய மைத்துனன்கள், உன்னுடைய சகோதரன் துரியோதனன், திருச்சாசனன், எல்லாரும் இங்க அனுபவித்திருக்கிறத பார் அப்படின்னு கிருஷ்ணர் காமிச்சு. இவங்கெல்லாம் பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு ஆக்சுவலி உண்மையில என்னன்னா, ஏற்கனவே அர்ஜுனனுக்கு ரொம்ப வருத்தம். இந்த யுத்தத்தை அவனுக்கு விருப்பம் இல்லை. அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல, பாண்டவர்களுக்கு இந்த மகாபாரத யுத்தத்தில் விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்ல? பாண்டவர்கள் வந்து ஒரு வகையில் எல்லாரும் ரத்த சம்பந்தமான உறவு முறைகள், சித்தப்பா பெரியப்பா பசங்க. ஏன் நம்ம யுத்தம் செய்யணும், நம்ம ஏதாவது சமாதானமா போய்க்கலாமே அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருந்தாங்க. கடைசியா என்ன முடிவுக்கு வந்திருந்தாங்கன்னா, நமக்கு ராஜ்யமே தள்ளலாம் பரவாயில்ல, அவங்களே வச்சுன்னு போகட்டும் அப்படிங்கிற முடிவு கூட வந்துட்டாங்க. ஆனா கிருஷ்ணர் அவங்களுக்காக தூது போய், அவங்க வந்து ஒரு பிராமணர்கள் கிடையாது, பாண்டவர்கள்ங்கிறவங்க சத்திரிய வம்சத்தை தோணவங்க. வேத காலத்துல பிராமணருடைய வாழ்க்கை முறைக்கும் சத்திரியனுடைய வாழ்க்கை முறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு பிராமணன் ரொம்ப எளிமையா வாழ்ந்துட்டு இருப்பார், அவருக்கு வீடு காரு சொத்து பங்களா எல்லாம் தேவையில்லை. இப்ப உள்ள பிராமணத்தை போய் சொல்லி பாருங்க, நீங்க அடிச்சு போடுவாங்க எதுக்குமே உங்களுக்கு வீடு. அந்த காலத்துல பிராமணர்லாம் வந்து திண்ணை பள்ளிக்கூடம் நடத்தி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, குருகுலம் வச்சு நடத்துவாங்க. குருகுலத்தில் என்ன சன்மானம் கிடைக்குதோ அதை வச்சு ஆகாரம் உண்டு வாழ்வாங்க. அந்த பிராமணர்களே நிறைய வகையான பிராமணர் இருக்காங்க. ஒரு வகையான பிராமணர்கள் வந்து நான் ஏற்கனவே உபன்யாசத்தில் இதை பற்றி நம்ம பயந்துட்டு இருக்கோம். ஒரு வகையான பிராமணர்கள் குருகுலத்தில் நடத்தி அந்த குருவுடைய சிஷ்யன் பிக்ஷை எடுத்துகிட்டு வந்து தருவார், அந்த பிக்ஷையில் வரக்கூடிய உணவை மட்டுமே உட்கொள்வார் பிரசாதமாக்கி, அப்படி ஒரு வகையான பிராமணர் இருக்கார். இன்னும் சில வகையான பிராமணர்கள் உஞ்ச விருத்திம்பாங்க, உஞ்ச விருத்தினா கோயிலில் கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை மட்டுமே உட்கொள்வாங்க. இன்னும் சில பிராமணர்கள் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நெல் வயலில் நெல் கதிர் அறுப்பாங்க. அப்போ கதிர் அறுத்துட்டு அந்த நெல்லெல்லாம் அறுத்து போனதுக்கப்புறம் அவங்க கீழே நெல்கள் கீழே சிந்தி இருக்கும், மீதமான நெல்களை எடுத்துகிட்டு வந்து அதை சுத்தம் பண்ணி அதை பிரசாதமாக்கி சாப்பிடும். அந்த மாதிரி இந்த காலத்தில் பார்க்க முடியுமா? அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பா, ஜெர்மனிலாம் பிராமின் போய் செட்டில் ஆயிட்டாங்க இல்லையா? இங்கே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அக்ரஹாரம் அப்படின்னா ஒரு கோயில் இருக்கும், சுற்றி வீடுகள் இருக்கும். ஒரு பகவானுடைய கோயில், விஷ்ணு கோயில் இருக்கும், அந்த விஷ்ணு கோயிலை சுற்றி பிரகாரத்தில் அவங்க வீடு இருக்கும். அது நோக்கம் என்னென்னா அவங்க அந்த விஷ்ணு வழிபாடு பண்ணுவாங்க. பிராமணனுக்கு ஆறு விதமான தொழில் இருக்கு, பட்டன் பாடன், யஜன் யாஜன், தான பரிக்கிறா. அவன் வந்து சாஸ்திரம் படிக்கணும், மற்றவங்க சொல்லித்தரணும். அவன் பகவானை பூஜிக்கணும், மற்றவங்க சொல்லித்தரணும். தன்னிட்ட உள்ள பொருளை அவன் தானமாக கொடுக்கலாம், பிறர் கொடுக்கக்கூடிய தானங்களை அவன் ஏற்றுக்கொள்ளலாம். இதுதான் அவனுடைய தொழில். இந்த தொழிலால் ஒரு பிராமணன் அறியப்படுறார். அப்போ அந்த காலத்தில் அது சார்ந்து தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைச்சுட்டு இருந்தாங்க பிராமணர்கள் வந்து கோயிலையும் நதிகளையும். அந்த காலத்தில் ஒரு நாகரிகம் வளர்ச்சி அடையுது, ஒரு சிட்டி டெவலப் ஆகுதுன்னா எதை வச்சுன்னா நதிகளையும் மலைகளையும் சமுத்திரங்களையும் இதை வச்சுதான். நதி நதியோரத்தில் நகரம் வளர்ச்சி அடையும், நதியை சார்ந்து, மலைகளை சார்ந்து, அப்புறம் சமுத்திரத்தை சார்ந்து, அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை தரும் கோயிலை சார்ந்து இருக்கு. அப்போ கோயிலில் இந்த மாதிரி உபன்யாசகர் வருவாங்க, அவங்க உபன்யாசம் பண்ணுவாங்க, அவங்க வந்து கேட்பாங்க, நிறைய உற்சவங்கள் பண்ணுவாங்க, தினம் தினம் உற்சவங்கள் பண்ணுவாங்க. ஸ்ரீரங்கத்தில் இப்போ தினமும் 365 நாள் உற்சவம் நடந்துட்டு இருக்கு. அதனுடைய நோக்கம் என்னன்னா அந்த பிராமணர்கள் இப்படி தான் மனுஷ வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிறத உதாரணமாக காமிச்சு வாழ்வாங்க. இப்படி தான் பிராமணனுடைய வாழ்க்கை, அவன் ரொம்ப எளிமையாக வாழும், எளிமையான வாழ்க்கை, ஆனால் சிந்தனை உயர்வான சிந்தனை வாழ்க்கையை தான் ரொம்ப எளிமையாக இருக்கு. சில சமயம் கிருஷ்ணனுடைய நண்பர் சுதாமா விப்ரா, விப்ரானா பிராமணன், சுதாமா விப்ரா பண்டிதர், சுதாமர் அவர் பெரிய பண்டிதர், வேதம் புராணம் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் ஒரு பிக்ஷைக்காரன் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தார். மாத்திரத்துக்கு அடுத்த துணி கிடையாது, அடுத்த வேலைக்கு சாப்பாடு கிடையாது, வீட்டில் அடுத்த வேலைக்கு சாப்பாடு கிடையாது, பிக்ஷை எடுத்துட்டு வந்தால் தான் சாப்பாடு. ஆனால் அவர் சந்தோஷமாக இருந்தார் சுதாமா, ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த வாழ்க்கை தான் நிரந்தரமானது. எந்த மாதிரி நிரந்தரமானது? ஏன் இந்த வாழ்க்கை நிரந்தரமானதுன்னா அவர் எப்பவுமே சந்தோஷமா இருக்கார். ஏன் அவர் எப்பவும் சந்தோஷமா இருக்கார்? அவர் தன்னை யாருங்கிறத உணர்ந்துட்டார். நான் இந்த சரீரம் கிடையாது, இந்த சரீரத்தை எடுத்துட்டு வாழக்கூடிய வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது, ஆனா இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் பக்தி, அந்த வாழ்க்கை தான் எனக்கு நிரந்தரமானது அப்படின்னு நினைச்சிட்டு பக்தியோட வாழ்ந்ததுனால அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கார். அவருக்கு ஏக்கமோ கவலையோ கிடையாது. பகவத்கீதை கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்றார், பிரம்மபூத பிரசன்னாத்மா நா சோக்ஷதி நா காங்க்ஷதி சம சர்வேஷு பூதேஷு மக் பக்திம் லபதே பரா. பிரம்மபூதா அப்படின்னு நிலை, ரெண்டு நிலை இருக்கு, ஒன்னு ஜீவபூத நிலை, இன்னொன்னு பிரம்மபூத நிலை. ஜீவபூத நிலைன்னு என்னன்னா நான் இந்த உடல், இது என்னுடையது, இது எனக்கு சொந்தமானது, இதெல்லாம் இந்த ஜீவபூத நிலை, நான் இந்த உடல்ல நினைச்சிட்டு வாழ்றது. பிரம்மபூத நிலைனா நான் இந்த சரீரம் கிடையாது, நான் ஆத்மா, நான் கிருஷ்ணருடைய சேவகன். இந்த விவரங்களை இன்னும் பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்களை கிருஷ்ணர் இன்னும் தெளிவாக விளக்கிறதுக்கு விளக்கி சொல்ல போறார். ஆத்மானா என்ன, உடல்னா என்ன, இதெல்லாம் இன்னும் பின்னாடி வரக்கூடிய உபன்யாசத்தில் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக விளக்கி சொல்றார். அப்போ பிரம்மபூத நிலைனா தன்னை உணர்ந்த நிலை, நான் இந்த சரீரம் கிடையாது, நான் ஆத்மா, நான் கிருஷ்ணருடைய சேவகன். அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க நான் சோக்ஷதி நான் காங்க்ஷதி. சோக்ஷதினா எதுக்கும் ஏக்கப்படுறது இல்லை, எதுக்கும் கவலைப்படுறதும் இல்லை. நான் யாருன்னு தெரிஞ்சுட்டா எதுக்காக ஏக்கப்படணும், எதுக்காக கவலைப்படணும்? இந்த உலகத்தில் இது ரெண்டுமே நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஏதோ ஒரு பொருள் மேலே பற்றுதல் வச்சுடுவோம், அது கிடைக்காதா கிடைக்காதா கிடைக்காதான்னு ஏக்கப்பட்டுட்டே இருப்போம், கிடைக்கலன்னா கவலைப்பட்டு இருப்போம், ஐயோ எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. அப்படிதானே, ஏதோ ஒரு பொருள் மேலே பற்றுதல் வச்சுடுவோம். புதுசாக ஒரு செல்போன் வந்திருக்கு, அதை வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு ஆசை, வாங்க முடியலையா வருத்தம், ஐயோ என்னால் வாங்க முடியலையே. அதே போன் நான் பார்த்த போன வேறொருத்தர் வாங்கிட்டார்னா போறாம, ஐயோ அவர் வாங்கிட்டாரு, என்னால் வாங்க முடியாதுன்னு அவங்க வாங்கிட்டாங்களே. அதனாலதான் சில சமயம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம மேலே பொறாமை வரும், இல்லை இவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே. அது பக்தராக இருந்தால் இன்னும் ரொம்ப பொறாமை வந்துடும், எப்படி இவன் சந்தோஷமா இருக்கான் எப்பவுமே, நாங்களும் இந்த உலகத்தில் தான் இருக்கோம். அந்த வெளி உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கிருஷ்ண பக்தருக்கும் என்ன வித்தியாசம்னா, கிருஷ்ண பக்தருக்கும் கஷ்டம் இருக்கும், வெளி உலகத்தில் இருக்கவும் கஷ்டம் இருக்கும். சில சமயத்தில் வெளி உலகத்தில் இருக்கிற சாதாரண ஜனங்களோட கிருஷ்ண பக்தருக்கு கூடுதலான கஷ்டம் இருக்கும், ஆனால் அவன் சந்தோஷமா இருக்கும். அதை பார்க்கும்போது அவனுக்கு ஆச்சரியமாகும். அது எப்படி நம்மளோட இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு எப்பவுமே சந்தோஷமா இருக்காங்களே, ஏன்னா அவனுக்கு தெரியும் இதெல்லாமே தற்காலிகமானதுதான், இன்பமோ துன்பமோ ரெண்டுமே இந்த உலகத்தில் தற்காலிகமானதுதான். அதனால அந்த நிலையில உள்ளவங்க தூய்மையான பக்தர்கள் நான் சோஷதி நான் காங்கசதி எதுக்காக கவலைப்பட மாட்டாங்க, எதுக்காக ஏக்கப்பட மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சமசர்வேஷு பூதேஷு எல்லா உயிர்வாளிகளும் சமமா பாவிப்பாங்க. இவன் பணக்காரன், இவன் நாய், இவன் ஒட்டகம், இவன் குதிரை, இது பண்ணி, இந்த மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான், நாயும் ஒண்ணுதான், பண்ணியும் ஒண்ணுதான், ஒட்டகம் ஒண்ணுதான், பூனையும் ஒண்ணுதான், கழுதையும் ஒண்ணுதான். அப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்க முடியாது, அது உள்ள அந்த அந்த உடல்ல அந்தந்த ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா எல்லாம் ஒண்ணுதான். கழுதியோட உள்ள ஆத்மாவும் ஒண்ணுதான், நாயோட உள்ள ஆத்மாவும் ஆத்மா தான். அப்ப ஆத்மா வந்து விதவிதமான உடல் எடுத்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி ஆத்மாவுக்கு வித்தியாசம் கிடையாது. இப்ப நமக்கு சுருக்கமா புரியுற மாதிரி சொல்லணும்னா, எல்லாரும் உடல்ல ஒரு ரத்தமும் ஒண்ணுதான்னு சொல்லுவாங்க, ஒரே கலரா தான் இருக்கும் அப்படி சொல்றாங்களே இல்லையா, எல்லாரும் உடல்ல ஒரே ரத்தம் தானே இருக்கு. சில சமயம் ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்து முஸ்லீம்க்கு தகராறு வந்து பாகிஸ்தான் இந்துஸ்தான் பிரியிருக்கு, நிறைய தகராறாகி ரத்தம் எல்லாம் ஓடிச்சு. அப்ப எது இந்து ரத்தம் எது முஸ்லீம் ரத்தம்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அறியாமையில் உள்ள இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க, நான் இந்து அவன் கிறிஸ்டின்னு அவன் முஸ்லீம்னு. ரத்தம் ஓடும்போது இது இந்துவோட ரத்தம் அது கிறிஸ்டினோட ரத்தம்னு சொல்ல முடியாது, அவ்வளவுதான். அந்த மாதிரி எப்படி நம்ம உடல்ல ஓடுக்கிற ரத்தம் எல்லாம் ஒரே நேரத்தில் இருக்கோ, இது வந்து ஒரு பௌத்தீகமான பொருள். இந்த உடல் ஒரு பௌத்தீகமானது, இந்த உடல்ல ஒரு ரத்தமும் ஒரு பௌத்தீகமானது, ஆனா ஆத்மா ஆத்மீகமானது. அந்த ஆத்மா விதவிதமான சரீரம் எடுத்துட்டு இருக்கு. இப்ப இந்த பாப்பா கவுன் போட்டுட்டு இருக்கா, அந்த பையன் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இருக்கான், நான் வந்து வேட்டி கட்டிட்டு இருக்கேன் இல்லையா. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கோம், ஆனா நம்ம எல்லாம் மனுஷங்கன்னு சொல்றோம் இல்லையா. அவங்க பேண்ட் போட்டிருக்காங்க, இவங்க கவுன் போட்டிருக்காங்க, நான் வேட்டி கட்டியிருக்கேன், ஒருத்தர் டிராயர் போட்டு வருவேன். எப்படி உடையில ட்ரெஸ்ல மாற்றம் இருக்கு, சிலர் ஆப்கே ஷர்ட், சிலர் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், சிலர் கோடு போட்ட ஷர்ட், சிலர் பிளைன் ஷர்ட் இல்லையா. அந்த மாதிரி பக்திங்கிற தளத்துல வந்து பார்க்கும்போது எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்படி இருக்கிறவங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. அதனாலதான் பிராமணருடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையான வாழ்க்கை. ஆனா ஒரு சத்திரியன் அப்படி வாழ முடியாது. சத்திரியனோட வாழ்க்கை எப்படின்னா, அவன் வந்து ஒரு ஆட்சி செய்யக்கூடிய வீரம், விவேகம், ஆளும் தன்மை இதெல்லாம் சத்திரியன். இந்த குணங்களால் அவன் சத்திரியன்னு அறியப்படுறான். ஒரு பிராமணன்ட்ட எப்படி இருக்குன்னா, அவன் அடக்கம் பணி, அவனை போய் அடிச்சா கூட அவன் அடி வாங்கிடு. யாரோ ஒரு பிராமணன் வந்து திட்டினாலோ அடிச்சாலோ உதச்சாலோ அவர் பேசாம. ஆனா இந்த காலத்துல அந்த மாதிரி பிராமணர் யாரா பண்ணுவாங்களா, அந்த கோவம் வந்து திரும்பி நம்மளை போட்டு மிதிச்சிருவாங்க இல்லையா. அதனால அந்த காலத்துல அந்த மாதிரி பிராமணர்லாம் வாழ்ந்திருக்காங்க. அந்த குணத்தை அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. எது நடந்தாலும் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, இது வந்து என்னோட எனக்கு வந்து இவர் மூலமா எனக்கு துன்பம் வருதுன்னா அதுக்கு இவர் காரணம் கிடையாது, என்னுடைய முன்ஜென்ம கர்ம தான் காரணம் அப்படி எடுத்துட்டு இல்லையா. இப்ப வந்து யாராவது என்ன வந்து திட்டுறாங்க இல்ல அடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த நபர் என்ன திட்டுறாங்க அடிக்கிறாருன்னா அவருக்கு அது காரணம் கிடையாது, நமக்கு முன்பின் தெரியாதவராக இருக்கலாம். ஆனா அப்ப ஏன் வருது இப்படி, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் வந்து என்ன திட்டுறாரு, ஏன் என்ன அடிக்கிறாரு. அப்ப முன் ஜென்மத்தோட காரணம் தான் இவர் ரூபத்துல வருது எனக்கு. இதெல்லாம் தான் ஆன்மீக தளத்திலிருந்து பாக்குறேன். ஆன்மீகம்னா அதுதான், ஆன்மீகம் என்னது, எல்லாமே பக்தி சம்பந்தமா, ஆத்மா சம்பந்தமா, சாஸ்திர சம்பந்தமா அந்த கண்ணுல பாக்குறது. நமக்கு அதெல்லாம் பொறுத்துக்க முடியாது, ஏன்னா நம்ம அந்த நிலையில இல்லை, இல்லை நம்ம ஜீவ பூத நிலையில தான் இருக்கும், பிரம்ம பூத நிலையில தான் இதெல்லாம் பார்க்க முடியும். எனக்கு கஷ்டம் வருதுன்னா ஏன் எனக்கு கஷ்டம் வருது, ஏன் இவர் மூலமா எனக்கு கஷ்டம் வருது, இவருக்கு நான் ஒண்ணுமே செய்யலையே. நம்ம ஒரு சில சமயம் யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணிருக்க மாட்டோம், நமக்கே திரும்ப திரும்ப கஷ்டம் வருதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம், அதுக்கு விடையே கிடைக்காது. ஆனா அதுக்கு வந்து நம்ம யோசிச்சா விடை கிடைக்காது, சாஸ்திரத்துலாம் பதில் இருக்கு. ஏன் கஷ்டம் வருது, முன் ஜென்மத்தோடைய கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுக்கோம், அவ்வளவுதான். சோ ஆனா ஒரு சத்திரியன்றவர் அந்த மாதிரி எல்லாத்தையும் திறந்து வாழ்றதுக்கு அனுமதி கிடையாது. வாழலாம், திறந்து வாழலாம், எப்பன்னா அவருடைய விருப்பப்படி. அவர் வந்து தன்னுடைய பையனை வந்து இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி அவர் எல்லாத்தையும் திறந்து வாழலாம். ஆனா இங்க என்ன நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா, அர்ஜுனனுக்கு பாண்டவர்களுக்கு வலுக்கட்டாயமா அவங்க சொத்தையெல்லாம் புடுங்கி அவங்களை ஏமாற்றி வனவாசம் அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப திரும்பவும் அவங்க வந்து இவ்வளவு நாள் வனத்துல எப்படி வாழ்ந்தாங்க, ஒரு பிராமணனை போல, ரிஷியை போல, முனிவரை போல எதுவுமே அனுபவிக்காம வாழ்ந்தாங்க. ஒரு அரண்மனை வாசத்துக்கும் வாழ்றதுக்கும் வனவாசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வனத்தில் வாழக்கூடியவங்க எப்படி வாழ்வாங்க? ஏதோ கிடைக்கிறத சாப்பிடணும், விதவிதமாக பூரி அல்வாலாம் சாப்பிட முடியாது, ஏதோ கிழங்கு கிடைக்கும் பழம் கிடைக்கும் அதை தான் சாப்பிடணும், சிலப்போ அதுவும் கிடைக்காது, சிலப்போ தண்ணி குடிச்சு தான் இருக்கணும், தரையில் தான் படுத்துங்கணும், எந்த விதமான சௌகரியங்களும் கிடையாது, சில சமயம் பயங்கரமான குளிர் இருக்கும், சில சமயம் பயங்கரமான மழை இருக்கும், சில சமயம் வெயில் இருக்கும், எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். இதுதான் முனிவர்களுடைய வாழ்க்கை, சாதுக்களுடைய வாழ்க்கை. ஆனால் சத்திரிய அரசன் அப்படி கிடையாது. ஒரு சத்திரியன் ஆடம்பரத்தை ஏற்றுக்கலாம், ஆனா அவ ஆடம்பரத்தை ஏற்றுண்டாலும் அதுல பற்றின்றி வாழ்றதுதான் அவனுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அப்படி ஆடம்பரத்தை ஏற்றின்று அதுல பற்றின்றி வாழ்றவங்க ராஜ ரிஷின்னு சொல்லப்படுவாங்க. ரிஷினா என்னது? ரிஷினா முனிவர்கள். ராஜ ரிஷினா அவன் ராஜா தான், ஆனா பற்றில்லாதவன். அவன் இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னோ சொத்து சோகத்துக்கு ஆசைப்பட்டோ இல்லை, அதுதான் ராஜரிஷி. யுதிஷ்ட மகாராஜ ஒரு ராஜரிஷி, தசரத மகாராஜ ஒரு ராஜரிஷி, ஜனக மகாராஜ ஒரு ராஜரிஷி, பரீட்சித் மகாராஜ ஒரு ராஜரிஷி, பிரஹ்லாத் மகாராஜ ஒரு ராஜரிஷி, துருவ மகாராஜ ஒரு ராஜரிஷி, இந்த மாதிரி நிறைய ராஜரிஷி இருக்காங்க பகவானுடைய பக்தர்கள். அப்போ அர்ஜுனன் பாண்டவர்கள் ஒரு சத்திரிய வம்சத்தில் வந்திருக்கிறதுனால அவங்க சாதுக்களை போல வாழ முடியாது. அதனால தான் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா, அவங்களுக்காக வேண்டி தூது போயிட்டு, சரி நீங்கள் அவங்களுக்கு சொத்தில் பாதியெல்லாம் ஒன்று கொடுக்க வேண்டாம், ஒவ்வொரு கிராமமாவது கொடுங்க, அர்ஜுனனுக்கு ஒரு கிராமம் கொடுங்க, யுதிஷ்டருக்கு ஒரு கிராமம் கொடுங்க, பீமனுக்கு ஒரு கிராமம் கொடுங்க. ஏன்னா அவங்க சத்திரியர்கள், அவங்க பிக்ஷை எடுத்து வாழ முடியாது, அவங்க தர்மம் அது கிடையாது. அவங்களுடைய தர்மம் என்னது? அவங்க ஒரு இடத்த ஆட்சி பண்ணும், நிர்வாகம் பண்ணும், அந்த திறமை அவங்கள்ட்ட இருக்கு. அப்போ அதையும் செய்யக்கூடாது. அதை வந்து துரியோதனன் ஏற்றுக்க தயாராக. அவன் என்ன சொல்லிட்டான்? ஒரு குண்டு ஊசி உள்ள இடத்து கூட நான் தரமாட்டேன். அப்போ அவன் என்ன அர்த்தம்? இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி ஆத தாயினக, ஆத தாயினா அக்கிரமம் பண்ணுறவன், அக்கிரமக்காரர்கள், ஆறு விதமான அக்கிரமக்காரர்கள் இங்கே பட்டியலிட்டு சொல்கிறார் சாஸ்திரத்திலேருந்து. அவங்களெல்லாம் கண்ணை மூடிட்டு கொண்டு வரலாமா, இந்த ஆறு விதமான அக்கிரம செயல் பண்ணுறவங்க. என்னென்ன பண்ணால்? விஷம் கொடுத்து கொள்றவங்க, அடுத்த வீட்டுக்கு தீ வைக்கிறவங்க, அப்புறம் கொலை செய்கிறவங்க, கொள்ளை அடிக்கிறவங்க, அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறவங்க, அடுத்தவங்க நிலத்தை அபகரிக்கிறவங்க, அடுத்த ஒரு மனைவியை கடத்தின்னு போகிறவங்க, இந்த ஆறு செயல் பண்றவங்களை கொள்ளலாம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லி என்ன சொல்லியிருக்கு? விஷம் கொடுப்பவர், வீட்டுக்கு நெருப்பு வைப்பவர், பயங்கரமான ஆயுதத்தை கொண்டு தாக்குபவர், அதனால கையில் அடிக்கலாமான்னு கேட்காதீங்க. அப்புறம் செல்வத்தை கொள்ளையடிப்பவர், பிறர் நிலத்தை ஆக்கிரமிப்பவர், பிறர் மனைவியை கடத்தி செல்பவர். இந்த ஆறு விதமான செயல் பண்றவங்க அக்கிரமக்காரர்கள் சொல்லப்படுறாங்க. ஆததாயின, ஆததாயின்னா அக்கிரமக்காரர். இப்போ ஏன் வந்து அர்ஜுன நீங்க ஆத தாயினு சொல்றாருன்னா, இந்த அக்கிரமக்காரங்களை கொள்வதால் நமக்கு பாவமே வந்து சேரும். அவன் அக்கிரம் பண்ணியிருக்கான், ஆனாலும் அவனை கொள்றதுனால நமக்கு பாவம் தான். இது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு பாவம் செய்யறவன் சிலப்போ தெரியாம பாவம் செய்யலாம், தெரிஞ்சும் பாவம் செய்யலாம் இல்லையா? ஒரு தப்பு பண்றவங்க தெரியாம பண்ணலாம், தெரிஞ்சு பண்ணலாம். சில தப்பு பண்றவங்க முக்காவது தெரியாம பண்றாங்கன்னு வச்சுடுவோமே, அப்ப அவங்க தெரியாம பண்றாங்க, அவங்களுக்கு சாஸ்திர அறிவு கிடையாது, நமக்கு தெரியுமா இல்லையா? அர்த்தம் கொள்றது பாவம்னு நம்ம ஏன் செய்யணும் அப்படிங்கறது அர்ஜுனுடைய கேள்வி. கிருஷ்ணா, அவங்க எல்லாம் வந்து அக்கிரமக்காரங்க, அவங்க பாவம் செய்யறவங்க, சரி பண்றாங்க பண்ணிட்டு போட்டோம், நமக்கு தெரியுமா இல்லையா அர்த்தம் கொள்றது பாவம்னு, ஏன் அதை நம்ம செய்யணும்? அர்ஜுனன் வந்து இந்த யுத்தம் செய்ய மாட்டேங்கிறதுக்காக இந்த ஸ்லோகங்கள்ல நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து ஸ்லோகங்கள சொல்லிட்டே வருவார். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றார்? அவங்க வந்து பாவம் செய்யறவங்க, அவங்கள கொள்றதால் நமக்கு பாவம் செய்யறோம். திருதராஷ் மகளையும் நமது நண்பர்களையும் கொள்வதால் நமக்கு சரியானதல்ல. அதிர்ஷ்ட தேவதையின் கணவரே, கிருஷ்ணரே, நமது சொந்த உறவுகளை கொலை செய்துவிட்டு நாம் எவ்வாறு மகிழ்ச்சி அடைய முடியும்? இதனால் நமக்கு என்ன லாபம்? அர்ஜுனன் ரொம்ப புத்திசாலித்தனமா கிருஷ்ணர்கிட்ட வாதாடுற. என்னாடினா, ரெண்டு படைகளுக்கு நடுவில் தேரை கொண்டு போய் நிப்பாட்டினோடனே அர்ஜுனன் பார்த்தோன்னே அவர் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு. திருஷ்பேமம் சஜனம் கிருஷ்ணா யூத்ஸ்வம் சமுபாஸ்திதம் சீதந்தி மமகாத்ராணி முகம்ச பரிசுஷ்யதி. கிருஷ்ணா, என் கையெல்லாம் நடுங்குது, என் வாயெல்லாம் வறண்டு போச்சு, என்னால் பேச முடியல, எனக்கு தலை சுத்துது, என்னால் காந்திபத்தை கையில் பிடிக்க முடியல, நான் கீழே விழுந்துடும் போல இருக்கு, சீக்கிரம் ரதத்தை திருப்பிடு, இங்கெல்லாம் நிற்க முடியல. ஏன் நிற்க முடியல? எதிர்த்தரப்பில் இருக்கிறதெல்லாம் யாரை கொல்லணும்னு பார்த்துட்டு இருந்தா, அவருக்கு யாரெல்லாம் குழந்தையிலிருந்து அவர் தூக்கி வளர்த்தாரோ அவரை கொல்லணும், அப்புறம் யாரெல்லாம் அவருக்கு வித்தை கற்றுக் கொடுத்தாரோ அவரை கொல்லணும், அப்புறம் யார் கூட சின்ன வயசுல ஒன்னா விளையாடிட்டு இருந்தாங்களோ அவங்கள கொல்லணும், இப்படி சொந்தக்காரங்க நண்பர்கள் உறவினர் எல்லாம் இருக்காங்க, இவங்களை கொல்லணுமா அப்படி யுத்தம், அவங்களை கொன்று நான் அப்படி இந்த யுத்தத்தை ஆட்சி பண்ணணுமா, இந்த உலகத்தை ஆட்சி பண்ணணுமா, அப்ப வேண்டாம் இங்கிருந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் ரதத்தை திருப்ப சொல்லுவார், யுத்தமே வேண்டானு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அர்ஜுனன் ரொம்ப புத்திசாலித்தனமா கிருஷ்ணர்கிட்ட வாதம் செய்வார். உண்மையில அவருடைய வாதம் வந்து அர்த்தமற்றது, அதை நம்ம பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஏன் அவருடைய வாதம் அர்த்தமற்றது. இங்க அவருடைய வாதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அக்கிரமக்காரர்களை கொள்றதுலாம் நமக்கு பாவம் வந்து சேரும், ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது, அக்கிரமக்காரர்களை கொள்றதுனால பாவம் கிடையாது. இந்த ஆறு விதமான அக்கிரம செயல்களையும் கௌரவர்கள் பாண்டவர்கள் பண்ணியிருக்காங்க. இதைத்தான் ஸ்ரீமத் பாகவத புராணத்துல குந்தி தேவி அவங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் பட்டியலிட்டு சொல்லுவாங்க, லிஸ்ட் போட்டு சொல்றாங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்க. நம்ம ஒரு கஷ்டமும் படாமே கிருஷ்ணன் போய் பட்டியல வச்சுட்டு இருப்போம், அது வந்து ஒண்ணுத்துக்குமே ஆகாத கஷ்டம். அது கிருஷ்ணா எனக்கு வந்து உக்காந்தா எந்திரிக்க முடியல, கிருஷ்ணா எனக்கு வந்து நல்ல வசதி கிடைக்க மாட்டேங்குது, கிருஷ்ணா நான் நாமத்தை சொல்றேன் எனக்கே துன்பம் வருது, இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை. ஆனா குந்தி தேவி சந்திச்ச பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த ஒரு லிஸ்ட் கேட்டீங்கன்னா இப்படி கூட ஒரு பெண் கஷ்டப்பட்டிருப்பாளா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. உண்மையில தேவகி கூட இந்த மாதிரி கஷ்டப்படல, தேவகி வந்து கஷ்டப்பட்டா. எப்படி கஷ்டப்பட்டா, தன்னுடைய சொந்த சகோதரனே அவனை அவளை தூக்கி ஜெயில போட்டுறான், அதுதான் அவப்பட்ட கஷ்டம். ஜெயில போய் இருந்தா ஒரு குழந்தைய அவன் கொண்டா கடைசியில் கிருஷ்ணர் வந்து கம்சனை கொண்டுறாரு, அப்படித்தானே படிச்சிருக்கோம் இல்லையா. சரி, ஆனா குந்தி தேவி பட்ட கஷ்டம் இருக்கு இல்லையா, அது இந்த உலகத்துல யாருமே பட்டிருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நான் பெரிய என்ன மாதிரி யாருமே இந்த உலகத்துல கஷ்டப்படுறது இல்லை, எனக்கு அப்படி இப்படி ரொம்ப பெருசா பேசிக்கணும் அப்படிதான் நம்ம நினைச்சிருக்கோம். யார்கிட்டயும் நாலு பேர்ட்ட பேசிட்டேன்னு ஐயோ எனக்கு அப்படி எனக்கு இப்படி என்ன மாதிரிலாம் இந்த உலகத்துல யாருமே கஷ்டப்பட்டது இல்லைங்க அப்படின்னு. ஆனா குந்தி தேவி பார்த்த கஷ்டம் ஆரம்பத்திலிருந்தே, இளம் பெண்ணா இருக்கும்போது கணவனை இழந்தான், அதுவே பட்ட ஒரு பெரிய கஷ்டம். பாண்டு வந்து குந்தியை விட்டு இறந்து போடுவான். அந்த காலத்துல என்ன ஒரு வழக்கம் இருந்ததுன்னா, கணவன் இறந்த உடனே மனைவியும் சேர்ந்து அந்த தகனத்துல போயிடுவான், உடன்கட்டை ஏறிடுவான். அப்ப குந்தியும் தயாராயிடுறா, மாதுரியும் தயாராயிடுறான், ரெண்டு மனைவி பாண்டுவுக்கு. இப்ப என்னாயிடும், மொத்தம் அஞ்சு பசங்க, குந்திக்கு மூணு பசங்க, மாதுரிக்கு ரெண்டு பசங்க, இவங்க ரெண்டு பேருமே போயிட்டாங்கன்னா யார் இந்த குழந்தைய பார்த்துக்க போறாங்க. அதனாலதான் வேற வழி இல்லை. ஆக்சுவலி ஒரு பொண்ணு வந்து கணவனை இழந்து வாழ்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான, கணவன் இறந்து போய் அவ உயிர் இந்த உலகத்துல வாழ்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு இது. இந்த காலத்துல எல்லாம் சகஜமாயிடுச்சு, ஆனா அந்த காலத்துல அவங்களால இருக்க முடியாது. எப்ப ஒரு பொண்ணை வந்து ஒரு ஆணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்களோ அவன் தான் அவனுக்கு எல்லாமே, அதோட பெற்றவருடைய உறவு முறிஞ்சு போயிடுது. இனி வந்து பூந்த வீடு தான் அந்த கணவன் தான் அவனுக்கு எல்லாம், அவன் நல்லவனோ கெட்டவனோ குடிகாரனோ மோசமானவனோ எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவன் கூட இருந்து அவன் அந்த பதிவிரதையா இருக்கிறது தான் அவளுக்கு வந்து உத்தமம். அப்பேற்பட்ட பதிவிரதை தான் காந்தாரி. காந்தாரி வந்து தன்னுடைய கணவனுக்கு கண் பார்வை இல்லைன்னு சொல்லி அவன் கண்ணே மூடிட்டு வாழ்ந்தான் வாழ்நாள் முழுவதும். அப்ப எவ்வளவு பெரிய தபம் பண்ணியிருப்பான், அந்த தபம் அவ்வளவு சாதாரணமான தபம் கிடையாது. ஒரு பொண்ணு வந்து பதிவிரதையா இருந்து வாழ்றதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அப்பேற்பட்ட பதிவிரதை அவளுடைய தபத்தோடைய சக்தியை காமிக்கிறா. இந்த இடத்துல அவ முன்னாடி துரியோதனை வர சொல்வா, ஒரு நாள் யுத்தத்தினுடைய கடைசி நாள் நெருங்கிட்டே வருது, கௌரவர்களை ஏறக்குறைய எல்லாம் இறந்து போயிட்டாங்க, துரியோதனை தான் பாக்கி. அப்ப அவனுக்கு இன்னும் ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காக காந்தாரி என்ன செய்வான்னா துரியோதனை வர சொல்வா. காலையில அதிகாலையில் எந்திரிச்சு நீ கங்கையில குளிச்சுட்டு ஆடை ஒண்ணுமே போடாம வரணும், ட்ரெஸ்ஸே இல்லாம அப்படியே வெறும் மேலோட வரணும் அப்படின்னு சொல்லுவான். துரியோதனை போயிட்டு இருப்பான். போற வழியில கிருஷ்ணர் பார்த்துருவார். கிருஷ்ணர் வந்து ரொம்ப புத்திசாலியவர். கிருஷ்ணர் பார்த்து என்ன பண்ணுவார், துரியோதனை எங்க போறீங்க, என்ன நீ ட்ரெஸ் போட போயிட்டு எங்க போற அப்படின்னு. நான் எங்க அம்மா பாக்குறேன். ஐயே அம்மா முன்னாடி யாரும் இப்படி போவாங்களா உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு. எங்க அம்மா தான் இப்படி வர சொன்னாங்க, உங்க அம்மா சொன்னா நீ இப்படி போயிடுவேன், அட்லீஸ்ட் கீழே மறைச்சிட்டு போ. துரியோதனை ஒரு இலைய எடுத்து அப்படி மறைச்சிட்டு போயிடுவான். போன உடனே காந்தாரி வந்து துரியோதனை வந்தோடனே தன்னுடைய அந்த கண்ணு உள்ளால் கட்டி வச்சிருந்தா இல்லையா, அந்த அந்த துணியை கழட்டின உடனே அவ கண்ணை திறந்த உடனே அவ கண்ணு இருந்து அவ்வளவு ஒரு சக்தி, அந்த பிரகாசம் உடல் முழுதும் அப்படியே என்ன சொல்லிடும், இரும்பு மாதிரி ஆயிடும், காந்த மாதிரி இரும்பு மாதிரி. அவ மட்டும் ட்ரெஸ் எல்லாம் வந்திருந்தா பீமை முடிஞ்சிருப்பான், பீமனோட கதை முடிஞ்சிருக்கும். ஆனா கிருஷ்ணர், கிருஷ்ணருக்கு தெரியும் இல்ல, கிருஷ்ணர் பகவான் ஸ்வயம் பகவான் பரமாத்மா எல்லாருடைய இதயத்தில் இருக்கார், அவருக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே அவருடைய அனுமதி இல்லை, எதுவுமே அவருடைய அனுமதி இல்லாமல் நடக்க முடியாது, எதுவுமே அவருக்கு தெரியாமல் நடக்க முடியாது. இப்போ கிருஷ்ணருக்கு தெரியும் துரியோதனை இப்படி போகிறான், காந்தாரியோடைய பதிவிரதத்தினால அவருடைய சக்தியினால இவன் உடம்பு பூரா இரும்பு மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் பீமன் பீமனுடைய கதை முடிஞ்சிடும். அதனால அட்லீஸ்ட் கீழே ஏதாவது பண்ணி இவனை துரியோதனுக்கு மூளை இருக்காதுன்னு கிருஷ்ணருக்கு தெரியும் நல்லா. அதனால அவன்கிட்ட போய் அழகா பேசி அவனை சூனிய மறைச்சும் போக சொல்லுவேன். ஏன் சொல்ல வந்தனா, அந்த மாதிரி பதிவிரதத்தனமா வாழ்ந்த பெண்கள்லாம் இருக்காங்க இந்த உலகத்துல. சோ இப்படி காந்தாரி அப்படி வாழ்ந்தா, குந்தி தேவி தன்னுடைய கணவன் இழந்து அவன் கூட உடன்கட்டை ஏறவும் முடியாம நல்ல சந்தோஷமா வாழவும் முடியாம இந்த அஞ்சு குழந்தைகள் வளர்த்தி ஆளாக்குறது பெரிய விஷயம். இந்த காலத்துல ஒரு குழந்தைய வளர்த்தி ஆளாக்கி படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அஞ்சு குழந்தை, இந்த அஞ்சு குழந்தைகளும் படிச்சு அதை வளர்த்தி ஆளாக்கி எல்லாம் பண்ணணுமா இல்லையா? இதுக்கடையில எக்கச்சக்க பிரச்சனை. ஒன்னொன்னா லிஸ்ட் போட்டு சொல்றா குந்தி கிருஷ்ணாட்ட. எப்பனா கிருஷ்ணர் வந்து மகாபாரத யுத்தம் முடிஞ்சு தன்னோட ரதத்தை எடுத்துட்டு துவாரையை கிளம்புறாரு. சரி, இனி என்ன இருக்கு? மகாபாரத யுத்தம் முடிஞ்சுது, யுதிஷ்டர் மகாராஜா இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆக்கியாச்சு, நம்ம வேலை முடிஞ்சுது, இனி கிளம்பிட வேண்டிதான் அப்படின்னு கிருஷ்ணர் ரதத்தை எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட. கிளம்ப போறாரு தெரிஞ்ச உடனே குந்தி தேவி வந்து வழிமறிச்சிடுவான். வழிமறிச்சு கிருஷ்ணர் மாதிரி பிரார்த்தனை செய்வா, கிருஷ்ணா இப்படி எங்களை விட்டு போறது நியாயமா? இவ்வளவு நாள் நீங்க எங்க கூட இருந்ததுனால தானே எங்களுக்கு பாதுகாப்பா இருந்தது. இப்படி எங்களை விட்டுட்டு போயிட்டா எங்க மேல ஏற்கனவே நிறைய பேர் பொறாமையில் இருக்காங்க, இனி அவ்வளவுதான், எங்களை யாரு காப்பாத்த போறோம்? அதனால தயவுசெய்து எங்களை விட்டு போகாதீங்க. அப்ப சொல்ற அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் வந்தது, அப்ப எப்பெல்லாம் கிருஷ்ணர் அவருக்கு உதவி செய்தார், எப்படியெல்லாம் உதவி செய்தாங்க. விஷயான் மகாக்னி புருஷாய தர்சனாத் அசஸ்தபாய வனவாச கருகிச்சி. எனக்கு என்னுடைய பசங்களுக்கு விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க. சின்ன பசங்க தான் பாவம். அவங்களுக்கு வந்து அவங்க மேல உள்ள பொறாமைனால என்ன பண்ணுவாங்க, துரியோதனன் ஒரு தடவை எல்லாரும் ஒரு யாத்திரை போற மாதிரி கூட்டின்னு போவான். இப்பெல்லாம் பிக்னிக் எல்லாம் போறோம், டூர் போற மாதிரி அந்த மாதிரி ஒரு யாத்திரை போவாங்க. அந்த யாத்திரை போனோடனே துரியோதனை என்ன பண்ணுவான், சாப்பாட்டில் விஷம் வச்சு பீமனுக்கு கொடுத்துடுவான். விஷம் வச்சு சாப்பிட்டு பீமன் மயங்கி விழுந்தோடனே அவனை தூக்கி கல்ல கட்டி கங்கையில் போட்டுடுவான். ஒளிஞ்சான் அவன், நம்ம எதிரி, அவனை எதிரியா தான் பார்த்துட்டு இருந்தான். யாரு யார பண்ணா? பீமன். இப்படி பீமனை வந்து சாப்பாட்டில் விஷம் கொடுத்து அவனை வந்து மயங்கி விழுந்த உடனே அவனை கல்ல கட்டி தூக்கி கங்கையில் போட்டணும். அது என்ன ஆகிடும், அவன் கங்கைக்குள்ள போய் 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 அடியில் போய் 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 அடுத்த லோகத்துக்கே போயிடுவான், நாகலோகத்துக்கு போயிடுவான். அந்த நாகலோகத்தில் நாகர்கள்லாம் வாழ்வாங்க, நாகத்திட்ட விஷம் இருக்குமா இல்லையா? அப்போ அவங்களுடைய மூதாதரில் ஒருத்தர் வந்து பீமனை எடுத்து அவனுக்கு மருந்து கொடுப்பாங்க. ஒரு மருந்துக்கு இன்னொரு மருந்து, ஒரு விஷத்தை எடுக்கிறதுக்கு இன்னொரு விஷம் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மருந்துக்கு இன்னொன்று வந்து, இப்போ உதாரணத்துக்கு பிரபுபாத் என்ன உதாரணம் சொல்லுவாருன்னா, இப்போ பால் சாப்பிட்டு நமக்கு ஏதாவது வயிறில் உபாதை வந்துருச்சுன்னா தயிர் சாப்பிட்டா சரியாயிடும். பால் நிறைய மில்க் ஸ்வீட் நிறைய சாப்பிட்டு ஏதாவது வயிற்றில் கோளாறு வந்துச்சுன்னா தயிர் சாப்பிட்டா சரியாயிடும். அதுக்கு அது இன்னொரு மாற்று மருந்து மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த பீமனுக்கு என்ன பண்ணாங்க, விஷம் கொடுத்துட்டாங்க. அந்த விஷத்தை போகிறதுக்காக இவங்க நிறைய விஷம் கொடுப்பாங்க. அப்ப என்னாடும் இந்த விஷம் அதோட சக்தியாயிடும். அப்ப என்ன பீமனை கொலன்னு நினைச்சா அவன் இந்த விஷம் எல்லாம் சாப்பிட்டு இன்னும் பயங்கரமான சக்தியோட வெளியே வந்துடுவான். அதான் குந்தி தேவி சொல்ற, உன்னுடைய கருணையினாலதான் இது நடக்கும், இல்லாட்டி எப்படி நடந்திருக்கும்? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, விஷயான் மகா அக்னி நெருப்பு இல்லையா, சும்மாவா அவங்க போய் வர்ண வடான்னு ஒரு வனம் இருக்கும், அங்க போய் கொஞ்ச நாள் தங்க சொல்லுவாங்க. அந்த வீடு அந்த அரண்மனை புள்ள அரக்கு பொருளால கட்டப்படுது, எளிதில் தீப்பிடிக்கூடிய வாரணாவரம், அந்த இடம் புள்ள எழுந்து தீப்பிடிக்கூடியது. இவங்களுக்கு போனோடனே சந்தேகாயிரும், என்னடா அது இடம் அப்படி இருக்கு. அப்பவே வந்து விதுரர் ஒரு குறிப்பு அனுப்பிச்சுடுவார், மறைமுகமா குறிப்பு அனுப்பிச்சு, நீங்க தயாராகிக்கோங்க, உங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு உணர்த்திடுவார். அன்னைக்கு போன நாள்ல இருந்து பீமர் வந்து சுரங்கம் தோண்ட ஆரம்பிச்சிடுவார். அப்படி விதுரருடைய கருணையினால விதுரருக்கு எப்படி தெரியும், விதுரர் எப்படி சொன்னார், ஏன்னா விதுரோட இதயத்தில் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்க. பகவான் வந்து உதவி செய்யணும்னா நேரில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. எப்பவுமே கிருஷ்ணர் ஒருத்தருக்கு உதவி செய்யறாருன்னா அவர் நேரில் தான் வந்து செய்யணும்னு இல்லை, அவர் தன்னுடைய பக்தர்கள் மூலமாக உதவி செய்வார். சிலப்போ நம்ம மனதிலேயே இருந்தே நமக்கு உணர்த்துவார் அதையெல்லாம். ஸோ பகவான் எப்படி வேணாலும் தன்னுடைய பக்தனுக்கு உதவி செய்ய முடியும், அதெல்லாம் குந்தி தேவி தெரிஞ்சு வச்சுருந்தது. அப்படி விஷம் வச்சு கொல்லலேருந்து காப்பாற்றினீங்க, நெருப்பு வச்சு தீ வச்சு எங்களை கொல்லணும்னு பார்த்தாங்க, அது ஒரு பாதகம், அபாதகமான ரொம்ப பாவமான செயல். ஒருத்தனுக்கு விஷம் கொடுத்து கொள்றது ரொம்ப பாவப்பட்ட செயல். அது இல்ல, அவன் நெருப்பு வச்சுக்கொண்டாங்க. விஷால் மகாக்னி புருஷாய தர்சனம், சில சமயம் பயங்கரமான அசுரங்க கூட எல்லாம் சண்டை பட வேண்டியிருந்தது. இடும்பன்கிற ஒரு அசுரம் கூட பீமன் சண்டை போடுவான். அந்த மாதிரி பயங்கரமான அசுரம் கூட எல்லாம் சண்டை பட வேண்டியிருந்தது. ஒரு சமயம் இந்த கதையை நம்ம உபன்யாசத்தில் பார்த்துருக்கோம் சமீபமா. இவங்க வனவாசத்தில் இருந்தப்போ ஒரு பிராமண ஒரு ஒரு வீட்டில் ஒரு கிராமத்தில் தன்னுடைய பசங்களோட குந்தி தேவி தங்கிட்டு இருப்பாள். அந்த கிராமத்தில் என்னென்னா ஒவ்வொருத்தரும் அந்த அசுரனுக்கு உணவாக போகணும், தினமும் நிறைய தின்பண்டங்கள் எடுத்துன்னு போகணும், அவனுக்கு உணவாகவும் போகணும். அப்போது ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க, அப்பா அம்மாலாம் இருக்காங்க, அவங்க பேசிட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலேருந்து யாராக போகணும். அந்த அப்பா சொல்கிறார், அந்த அந்த குடும்ப தலைவர், நான் போகிறேன், நீ பொண்ணில் குழந்தைய பார்த்துக்கோன்னு சொல்கிறா. அந்த மனைவி சொல்கிறா, நான் போயிட்டா எப்படி, நீங்கள் போயிட்டா எப்படி இந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க முடியும், நான் போயிடுறேன், நீங்கள் சம்பாரித்து இந்த குழந்தைய பார்த்துக்கோங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்து இந்த குழந்தை வந்து சொல்லுது, ஆமாம் ஆமாம் நீங்கள் ரெண்டு பேருக்குங்க நான் போகிறேன் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்துன்னு குந்தி தேவிக்கு ரொம்ப வருத்தமாடு, சரி என்னடா இது இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ குந்தியை வந்து சொல்லுவா, எனக்கும் அஞ்சு பசங்க இருக்காங்க, ஒரு பையனை நான் கொடுக்குறதுல எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, உண்மையில் அவளுக்கு வருத்தம் தான், ஆனால் அந்த இடத்துல அவள் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறான், சரி நான் என்னுடைய பையனை அனுப்புகிறேன். ஐயோ அதை ஏற்றுக்க முடியாது, ஏன்னா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்தாலே வந்திருக்கீங்க, உங்களை எப்படி நான் அனுப்ப முடியும், அதெல்லாம் சொன்னால் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி குந்தி வந்து பீமனை கூப்பிட்டு போக சொல்லுவான். பீமா நீ போய் அந்த அசுரனுக்கு உணவாயிடும், எவ்வளோ ஒரு கருணை இருக்கணும் குந்திக்கு இல்லையா, தன்னுடைய மாற்றானுடைய மாற்ற அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தன்னுடைய பையனை தியாகம் செய்யறது சாதாரண விஷயம் இல்லையே. ஆனால் குந்திக்கு நம்பிக்கை இருந்தது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த குழந்தையை காப்பாற்றணும், என்னுடைய பையனை கிருஷ்ணர் காப்பாற்றணும்னு நினச்சா காப்பாற்றுட்டு, அவன் இறந்து போகணும் கிருஷ்ணர் விரும்பினானே இறந்து போகட்டும். இது ஒரு பெரிய ரிஸ்க்கு தான், ரிஸ்க் எடுக்கிறது தானே, ரிஸ்க் எடுத்தாங்க இல்லையா குந்தி அந்த இடத்துல, ரிஸ்க் எடுத்து தன்னுடைய பையனை அனுப்புகிற. பீமன் என்ன பண்ணுவோம், ஒரு வண்டி நிறையா தின்பண்டங்களை எடுத்துகிட்டு போவான், சாதம் பருப்பு கூட்டு பொரியல் என்னென்னமோ பண்ணி முறுக்கு வடை எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு வண்டி ஃபுல்லாக எடுத்துன்னு போடுவான். ஏற்றின்னு போய் என்ன பண்ணுவான், அந்த அசுரம் முன்னாடி இவன் சாப்பிட்டு இருப்பான், ஏன்னா பீமன் வந்து பயங்கரமாக சாப்பிடுவோம், அவர் சாப்பிட்ற மாதிரிலாம் நம்மளால் சாப்பிட முடியாது. அப்படி பீமன் வந்து டன் கணக்காக சாப்பிடக்கூடியவன், வேணுன்னு போய் அவன் முன்னாடி போய் சாப்பிட அவனுக்கு எப்படி இருக்கும், அவனுக்கு கோவம் வந்துடும், அப்போ ரெண்டு பேருக்கு பயங்கரமாக சண்டை நடக்கும், கடைசியில் என்னோட பீமன் தான் அவனை கொண்டுடுவான், அவனை கொண்டு பிடிச்சுட்டு வருவான். ஸோ எப்படி இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழ்நிலைலாம் வந்தது அவங்களுக்கு, விஷத்தினால கொல்ல பார்த்தாங்க, அப்புறம் வீட்டுக்கு தீ வச்சு கொல்ல பார்த்தாங்க, அப்புறம் பெரிய பெரிய அசுரங்கள் கூட சண்டை பட வேண்டியிருந்தது. விஷயான் மகாக்னி புருஷாய தர்ஷ் அசத் சபா, அசத் சபா சத் சபா, சத்னா உண்மை, சபானா சபை, உண்மையான சபை. இப்போ நம்ம உட்காந்துருக்குள்ள இது உண்மையான சபை, ஏன்னா நாங்கள் பகவத் தேங்கிறத பற்றி பேசிட்டு இருக்கோம், கிருஷ்ணோடைய வெளியிலே பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். சில சமயம் சில சபைகளில் அரசியல் விவகாரம் பேசுவாங்க, அது கூட சத் சபை தான், ஏன்னா நல்ல விஷயம் பேசுகிறாங்க. எந்த சபையில் தர்மம் இல்லையோ அது அசத் சபை, அசத் சபானா தர்மத்துக்கு எதிராக செயல்படக்கூடியது. அந்த அசத் சபான்னு குந்தி எதை சொல்கிறாங்கன்னா, இந்த சூதாரத்தில் என்னுடைய பசங்களாக தூக்கடிச்சுட்டு என்னுடைய மருமகளான திரௌபதியை கொண்டு வந்து துயிலுருன்னு நினச்சாங்க இல்லையா, அதுதான் அசத்தம். அப்போ அந்த இடத்துலேருந்து யார் வந்து காப்பாத்தினா, கிருஷ்ணர் தான் இல்லையா. அசத் சபாய வனவாச கருகிச்சு, வனவாசின் போது எக்கச்சக்க பிரச்சனை, இப்படி என் வாழ்க்கையில் நான் சந்தித்த பிரச்சனையெல்லாம் எந்த பொண்ணுமே சந்திச்சுக்க முடியாது, அது குந்திக்கும் தெரியும். ஆனால் குந்தி என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்க தெரியுமா, குந்தி தேவி பட்ட கஷ்டம், நம்மெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இனிமேல் அந்த கஷ்டம் வரவே கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா. ஏதோ ஒரு சின்ன தலைவலி வந்துட்டாலோ, இல்லை நமக்கு ஏதாவது உடலில் வியாதி வந்துட்டாலோ, இல்லை நமக்கு ஏதாவது பொருளாதார ரீதியான கஷ்டம் வந்துட்டாலோ, இல்லை நம்ம பசங்களுக்கு ஏதாவது நேர்ந்துட்டாலோ, நம்ம என்ன நினைப்போம், ஐயோ இந்த கஷ்டம் இனிமேல் படவே கூடாது போதும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் குந்தி தேவி என்ன சொல்றா, விபத சந்து தத்ர தத்ர ஜெகத்குரு பவதோ தர்சனம் வசாத் ஆ புனர்பாவ தர்சனம், கிருஷ்ணா எனக்கு நான் பட்ட கஷ்டங்களா திரும்ப திரும்ப வரணும். நம்ம பக்தி எங்க, அவங்க பக்தி எங்க, நான் பட்ட கஷ்டம் எல்லாம் திரும்ப திரும்ப எனக்கு வரணும், அப்ப என்ன ஆயிடும், எனக்கு திரும்ப திரும்ப கஷ்டம் வருதா, அப்ப நீங்க வந்து எனக்கு உதவி செய்வீங்க. சரி அப்ப கிருஷ்ணர் வந்து உதவி செய்யும்போது கிருஷ்ணர் பார்க்க முடியுதா இல்லையா, ஒருத்தர் கிருஷ்ணர் பார்த்துட்டே என்ன ஆயிரும், ஆ பாவ தர்சனம் இனி பிறப்பு இறப்பே கிடையாது, அதனால போது எனக்கு வர கஷ்டம்லாம் வரட்டும், நான் உங்களை தரிசிக்கிறேன், நீங்கள் எனக்கு வந்து உதவி செய்கிறீங்க, இனி வந்து எனக்கு என்ன இருக்கும், இனி பிற பிறப்பே கிடையாது, இனி நான் இந்த உலகத்தில் பிறந்து கஷ்டப்பட போகிறது கிடையாது, இப்போ வரதெல்லாம் வரட்டும். அப்படி குந்தி மகாராணி பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு பக்தையோடைய பயங்க தான் இவங்க. அப்போ இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களும் அதே மாதிரி தான். அப்போ அர்ஜுன் என்ன சொல்லார், எனக்கு இவங்க இவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்காங்க, இருந்துட்டு போட்டுமே, என்ன அக்கிரமம் பண்ணா என்ன, இப்போ நமக்கு யாராவது ஒரு கெடுதல் பண்ணிட்டா நம்மளால பொறுத்துக்கவே முடியாது, சின்னதாக இருந்தால் கூட பொறுத்துக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, இவங்களை கொள்ளலானே சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு, இந்த அக்கிரமம் பண்றவங்களை கொல்லலானே சொல்லியிருக்கு. ஆனா அர்ஜுனன் நினைக்கிறார், ஏன் அதை செய்யணும், வேண்டாம், அவசியம் இல்லை, அது தேவையில்லை. அப்படி கிருஷ்ணர் கொல்ல நினைக்கிறாரு, அவரே கொண்டுட்டும், நம்ம இங்க இருந்து போயிடலாம். கிருஷ்ணர் எவ்வளவு அவசியம் கொண்டிருக்காங்க, அவரே என்ன கொல்ல சொல்லணும், அவரே கொண்டுட்டும். அதனால நீங்க மாதவான் சொன்ன, மாதவன்னா அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட தேவதை, லட்சுமியோடைய கணவன் மாதவன், லட்சுமியோட மணாலன் கிருஷ்ணா. நீ அதிர்ஷ்ட தேவதையுடைய கணவன், ஏன் என்னையா துரதிருஷ்டமான செயலில் ஈடுபட சொல்றேன், இது எனக்கு ரொம்ப வருத்தம் தரக்கூடியதா இருக்கு, அதனால இதை நான் செய்ய மாட்டேன். அர்ஜுன் என்ன சொல்றா, இந்த இவங்க பாதகம் பண்ணா கூட சரி, அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, நமக்கு தெரியுதா இல்லையா அது தப்புன்னு, அடுத்தவங்களுக்கு கொள்றது தப்புன்னு நமக்கு தெரியுது, அப்பயே நம்ம பண்ணணும், அதனால பண்ணக்கூடாது. அதனால கிருஷ்ணா எனக்கு இந்த ராஜபோக வாழ்க்கையில வேண்டாம், நான் பிச்சை எடுத்தாவது பொழைச்சிக்கிறேன், என்னை எப்படியா நீ காட்டிலே கொண்டு விட்டு அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் இந்த யுத்தத்தை செய்ய மாட்டேன், இது தர்மம் கிடையாது, இது அதர்மம் அப்படின்னு வாதாடுறேன். ஏன்னா கிருஷ்ணர் அர்ஜுன் நண்பர்கள், அர்ஜுனன் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் தெரியும் கிருஷ்ணர் பகவான்னு, ஆனா அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நட்பு முறையில அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருக்கு நண்பன்கிற முறையில பக்தி பண்றார். அப்ப நண்பன்கிற முறையில பக்தி பண்ணும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணிடுறாருன்னா, அவன்கிட்ட சில சமயங்களை மறைச்சிடுவார் தன்னை பகவான், நண்பனை போல நடந்துக்குவார், ஒரே தட்டில் சாப்பிடுவாங்க, ஒன்னா தூங்குவாங்க, ஒத்திரமா ஒத்திரி கால் போட்டுக்குவாங்க, கை போட்டுக்குவாங்க, ஓடி சண்டை போட்டு விளையாடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு நண்பருக்குள்ள என்னென்ன அன்பு பரிமாற்றம் இருக்குமோ அதெல்லாமே கிருஷ்ணா அர்ஜுன்ட்ட பண்ணுவார். அப்ப நண்பருக்குள்ள சில சமயம் வாதம் பண்ணிக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க, வாதம் எல்லாம் பண்ணுவாங்க, ஒரு நண்பர் சொல்ற இன்னொன்னு ஏத்துக்க மாட்டான். அப்ப கிருஷ்ணர் இந்த யுத்தம் பண்ண சொல்ற, நான் செய்யணும், வாதம் செய்யறார் கிருஷ்ணாட்ட, இதுதான் இது தர்மம் கிடையாது, இது அதர்மம், இது பாவம், அநியாயம், சொந்தக்காரங்களை கொள்றதுனால நமக்கு என்ன நன்மை, நம்ம நரகத்துக்கு தான் போவோம், உறவர்களை கொன்றதுனால பின்னாடி நமக்கு என்ன கிடைக்க போகுது, இவங்கெல்லாம் என் கூட உண்மையில நமக்கு ஒரு வசதி வருதுன்னா அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு யார் நம்ம கூட இருக்கணும், உறவினர்களா இருக்கணும், அவங்கெல்லாம் இல்லாம அதை அனுபவிக்க முடியுமா, சில சமயம் வசதி வந்துச்சுன்னா எல்லாத்தையும் காண்பிக்கணுமா இல்லையா, நான் ரொம்ப வசதியா இருக்கேன், அதுக்கு அவங்க இருக்கணும், நம்ம வசதியை காண்கிறதுனால அவங்க இருக்கணும், அனுபவிக்கிறதுக்கு அவங்க கூட இருக்கணும். அப்ப நான் வந்து ராஜா ஆயிட்டேன்னா இவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் செத்து போடுவாங்க, அப்ப நான் என்னுடைய வசதியை இவங்ககிட்ட காண்பிக்க முடியாது, இவங்க கூட சேர்ந்து அனுபவிக்க முடியாது, அதனால என்ன பிரயோஜனம். கிம்னோ ராஜேன கோவிந்தா, இந்த ராஜ்யம் இப்படி இவங்களை கொண்டு கிடைக்கக்கூடிய ராஜ்யம் நமக்கு எதுக்கு கிருஷ்ணா, வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், நான் வந்து ஒரு சாதுவாகவே இருந்துக்கிறேன். ஆனா கிருஷ்ணர் அதை விரும்பல. கிருஷ்ணனுடைய பக்தர் பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல பொருளுரையில, பகவானுடைய பக்திக்காக ஒரு பக்தன் எதையும் ஏற்றுக்க தயாரா இருக்கணும். அவனுக்கு வந்து நிறைய வசதி கொடுக்கப்படுதுன்னா அது கிருஷ்ணர் அந்த பக்தனுக்கு ஏன் கொடுக்கிறாருன்னா, அது பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக, அந்த வசதியை வந்து பகவானை திருப்திக்காக ஏற்றுக்கணும். அதே மாதிரி கிருஷ்ணர் வசதி விரும்பலைன்னா ஒரு பைசா கூட அந்த பக்தன் ஏற்றுக்கூடாது. கிருஷ்ணருக்கு விருப்பம் இல்லைன்னா, கிருஷ்ணருக்கு இந்த யுத்தம் விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அர்ஜுனன் இந்த யுத்தம் செய்யக்கூடாது, கிருஷ்ண விருப்பம் இருக்கா அர்ஜுனன் செய்யணும், அதுதான் வித்தியாசம். இப்ப அர்ஜுனன் நினைச்சாரு கிருஷ்ணன் விரும்புறாரு, அப்ப அவரே செஞ்சுட்டு போகணும், நான் ஏன் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அர்ஜுனன் மறந்து போயிட்டார், என்னுடைய உண்மையான நோக்கம் என்னன்னா கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும், அதுதான் என்னுடைய லட்சியம், எனக்கும் கிருஷ்ணருக்கு ஒரு நித்தியமான உறவு இருக்கு, அப்ப கிருஷ்ணர் சொல்றாருன்னா அது தர்மம் தான், கிருஷ்ணர் சொல்றத கண் மூடிட்டு செய்யலாம் அப்படிங்கறத அர்ஜுனன் மறந்து போயிட்டார். எதனால மறந்து போயிட்டாரு, உடல் சார்ந்த பற்றுதல்னால, என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்லாம் பார்த்துட்டு அர்ஜுனன் கிருஷ்ணருக்கும் தனக்கும் உள்ள நித்தியமான உறவு மறந்து போயிட்டார். அதாவது அர்ஜுனனுக்கு இப்ப கவலை. அப்ப கவலைக்கெல்லாம் என்ன காரணம்னா பற்றுதல் தான். நம்ம இந்த உலகத்துல எந்த அளவுக்கு பற்றுதல் வைக்கிறோமோ, உலக விஷயத்துல எந்த அளவுக்கு நம்ம பற்றுதலா வாழ்றோமோ, அப்ப நமக்கு வந்து சில சமயம் கவலை பயம் எல்லாமே வந்துடும். அப்ப நம்ம பற்றுதலை கிருஷ்ணரை நோக்கி திருப்பிட்டோம்னா கவலை பயம் எல்லாம் ஓடி போயிடும். கிருஷ்ண பக்தர்கிட்ட கவலையோ பயமோ இருக்க, அவங்க எதுக்கு பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பாண்டவர்களுக்கு எப்பவுமே கவலையோ பயமோ கிடையாது. ஆனா இந்த இடத்துல கிருஷ்ணரே வேணும்னு பண்றார், அர்ஜுனனை வந்து வேணும்னே. நான் நேற்று உபன்யாசத்துல ஒரு இடத்துல பேசிட்டு இருந்தது பத்தி தான், அர்ஜுனன் கிருஷ்ண ரதத்தை கொண்டு போய் நிப்பாட்டினார், அர்ஜுனோட ரதத்தை போய் நிப்பாட்டினார் இல்லையா, நேர போய் துச்சாசன் முன்னாடி ரதத்தை நிப்பாட்டிருந்தா என்ன இருக்கும், கிருஷ்ணன் நேரா அந்த ரதத்தை கொண்டு போய் துச்சாசன் தான் நிப்பாட்டிருந்தா அர்ஜுன் என்ன பண்ணிருப்பாரு, துச்சாசன் என்ன பண்ணார் தெரியுமா, என்ன பண்ணார் துச்சாசன், விடி விடி உட்கார்ந்து மகாபாரதம் பாத்தீங்க, திரௌபதி எழுத்துட்டு வந்து என்ன பண்ண, அப்போ அர்ஜுன் என்ன பண்ணிருப்பான், துச்சாசனோட தலையை சீவிருப்பான் அவ்வளவுதான் இல்லையா. கிருஷ்ணர் ரதத்தை கொண்டு போய் நேரா துச்சாசனம் தான் நிறுத்தி இருந்தான்னா அப்பவே மகாபாரத யுத்தம் முடிஞ்சது. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, நேர கொண்டு பீஷ்மர் பண்ணி பாடிட்டாரு. அப்ப அதுதான் பிரச்சனை. ஏன்னா பீஷ்மரை கொள்றதுக்கு துஷாசனம் அர்ஜுனுடைய உறவினன் தான். ஆனா அவன் குடும்பமான செயல் பண்ணது அவனுக்கு ஞாபகம் இருக்காது. என்ன பீமனுக்கு அப்படி அப்படி அந்த வெறி இருந்துட்டே இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் அவனை கொல்லணுமா கொல்லணும்னு நினைச்சிருந்தது, அந்த வெறி இருந்தது பீமன். அர்ஜுனன் என்ன ஆயிடுச்சு, அர்ஜுனுக்கு கொஞ்சம் இறக்க குணம் இருந்தது. சரி ஏன் நம்ம அவங்களை கொல்லணும் வேண்டாம், அந்த இறக்க குணம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்னு கிருஷ்ணர் டெஸ்ட் பண்ணார் அர்ஜுனை. இவர் பீஷ்மன் மட்டும் கொண்டு போய் நிப்பாட்டுவோம், அர்ஜுன் என்னதான் பண்றாருன்னு பார்ப்போம். அர்ஜுனை மட்டும் இறக்கப்படலைன்னா என்ன இருக்கும், பீஷ்மர் முன்னாடி ரதத்தை கொண்டு போய் நிப்பாட்டினோடனே அர்ஜுனன் அஸ்திரங்கள் எடுத்து பீஷ்மர் சண்டை போட்டிருந்தா என்ன இருக்கும், மகாபாரதம் கிடைச்சி மகாபாரத யுத்தம் முடிஞ்சது. பகவத்கீதையை கிடைச்சிருக்காது நமக்கு, பகவத்கீதைன்னு ஒரு புஸ்தகமே ஒரு சாஸ்திரமே நமக்கு கிடைச்சிருக்காது. வேதம் படிச்சு ஒன்றும் புரியாது நமக்கு, நமக்கு வேத இதிகாச புராணம்லாம் படிச்சு ஒன்றுமே புரியாது. அதனாலதான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை கொடுத்துருக்காரு. அதுல பிரச்சனைன்னா அது கூட இப்போ படிக்க நம்ம தயாரில்லை. பகவத்கீதையா அதெல்லாம் வயசானதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லையா. பகவத்கீதைக்கு ஒரு ஏஜ் வச்சு வயசு வச்சிருக்காங்க, மற்றதெல்லாம் சின்ன வயசுலேயே பண்ணுவாங்க. ஃபுட்பால் விளையாடுறது, ஓடி பிடிச்சி விளையாடுறது, அப்புறம் பெரிய படி படித்து பெரிய டாக்டர் ஆகிறது, போலீஸ் ஆகிறது, என்ஜினியர் ஆகிறதுலாம் சின்ன வயசு. பகவத்கீதையை படிக்கும்போது வயசானதுக்கப்புறம், வயசானதுக்கப்புறம் எப்படி படிக்க முடியும், கண்ணு ஒன்றும் தெரியாது, ஒரு எழுத்தும் தெரியாது, மைண்டில் மண்டையில் ஒன்றும் ஏறவும் செய்யாது, ரொம்ப கஷ்டம். அதனால பகவத்கீதை ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும்போது படிக்கணும், நல்ல உற்சாகமாக இருக்கும்போது படிக்கணும். வயசானவங்களும் படிக்கணும், அதுக்காக வயசானவங்க படிக்கக்கூடாது அர்த்தம் இல்லை. பகவத்கீதை படிக்கிறது வயது உரம்பு கிடையாது, எல்லா வயசினர்களும் எல்லா உண்மையில் பகவத்கீதை எந்த மதத்தையும் சேர்ந்தது கிடையாது, எந்த இனத்தையும் சேர்ந்தது கிடையாது, எந்த மொழியும் சேர்ந்தது கிடையாது, எந்த வயதையும் சேர்ந்தது கிடையாது. பகவத்கீதை கிருஷ்ணர் நமக்காக கொடுத்துருக்கு, அது யார்னாலும் படிக்கலாம், எங்கனாலும் படிக்கலாம், எப்போனாலும் படிக்கலாம், எந்த நேரம் எப்படி வேணாலும் படிக்கலாம். புரியுதா புரியலா அதெல்லாம் ரெண்டாவது, புரியுதா புரியலோ அதெல்லாம் ரெண்டாவது, புரியலையா அதுக்கு தான் சத்சங்கம், பக்தருடைய சங்கம் அதுக்கு தான். நீங்கள் பகவத்கீதை படிக்க சொன்னி எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சொல்லிக் கொடுங்க, அதுக்கு தான் பக்தருடைய சங்கம். அதனால நம்ம பயன்படுத்திக்கணும். கிருஷ்ணர் நமக்காக தான் பகவத்கீதை சொன்னார், இல்லாட்டி அர்ஜுனனே தேவையில்லை கிருஷ்ணருக்கு. மகாபாரதத்தை அவர்னாலே முடிச்சிருக்க முடியும், ஒரு வினாடி போதும். சொல்றார் கிருஷ்ணன், நிமித்த மாத்திரம், நிமித்தம்னா இப்படி இந்த சொடக்கூடுறோம் இல்லையா, இப்படி சொடக்கூடுறதா நிமித்தம். இதுக்குள்ள கிருஷ்ணர் எல்லாத்தையும் முடிச்சிடுவார். நிமித்த மாத்திரம் பவசௌவிய சாட்சியம். ஓ அர்ஜுனா, நீ இப்படி உட்காந்து கவலைப்பட்டு இருக்க, இவங்களாம் ஏற்கனவே நான் கொண்டுட்டேன் பார்க்குறியா, விஸ்வரூபம் காமிச்சாரு. அதெல்லாம் கிருஷ்ணோட வாய்க்குள்ள போயிட்டு இருப்பாங்க, கிருஷ்ணோட பெரிய வாயில அந்த பல்லுக்குள்ளெல்லாம் பீஷ்மர் துளலாம் அப்படியே பொடி ஆகிட்டுருப்பாங்க. கிருஷ்ணர் காமிப்பார் அர்ஜுன், அதனால உனக்கு ஒன்றும் கிடையாது, உனக்கு பேர் தான், நான் தான் பண்ண, நீ சொல்லிக்கலாம், நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன், நீ சொல்லிக்கலாம், நான் தான் யுத்தத்தில் ஜெயிச்சேன், நான் அதுக்கான நீ பண்ணிக்கலாம், உனக்கு புகழ் தான் கிடைக்கும் அர்ஜுனா, உனக்கு நஷ்டம் ஒன்றும் இல்லை இதில், ஏன்னா ஏற்கனவே நான் முடிச்சிட்டேன். அர்ஜுன் செய்யலைனாலும் கிருஷ்ணர் செய்யத்தான் போறார், ஆனால் புகழை வந்து தன்னுடைய பக்தனுக்கு கொடுக்கறது கிருஷ்ணன் விரும்புகிற. கிருஷ்ணருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இவங்களெல்லாம் கொள்றதெல்லாம் இல்லையா, ஆனால் அந்த புகழ் வந்து அர்ஜுனனுக்கு கிடைக்கணும்னு கிருஷ்ணன் விரும்புகிறார். அர்ஜுனனுக்கு கிடைக்கணும். ராமாயணத்தில் நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம், ராமாயணம் போன வாரம் படித்தோம், ராவணனை கொள்றது ராமருக்கு பெரிய வேலை கிடையாது, ஒரு வினாடி போதும். ஆனால் ஹனுமானுடைய புகழ் நமக்கு தெரியாமல் போயிருக்கும் இல்லையா. அனுமான் அந்த அளவுக்கு போய் லங்கையில் போய் அமானுஷ்யமான செயலெல்லாம் பண்ணலைன்னா, அனுமான் ஒரு பக்தர், அவர் எந்த அளவுக்கு பகவானுக்கு சேவை பண்ணியிருக்கார், அவருடைய பக்தி என்ன, அவருடைய குணம் என்ன, அவருடைய தெய்வீகமான நிலை என்னங்கிறதுல ஒன்றுமே தெரியாது நமக்கு. அப்போது பகவான் தன்னை காட்டிலும் தன்னுடைய பக்தனுக்கு ஏற்றம் கொடுக்குறார், தன்னுடைய பக்தனுடைய புகழை இந்த உலகத்துக்கு காமிக்கிறார். ஹனுமான், அர்ஜுனன் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு எல்லாத்தையும் திறந்து, அப்போ பகவத்கீதை கேட்டோன்னே அர்ஜுன் என்ன பண்ணார், பகவத்கீதையை சொல்றதுக்கு முன்னாடி அர்ஜுன் யுத்தம் செய்ய மாட்டேன்றவர். பகவத்கீதை கேட்ட உடனே கிருஷ்ணர் சொன்னார், அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்வார்னா சாய்ஸ் கொடுத்துருவார், ஏதா ஆயிடுச்சு ததா குரு, அர்ஜுனா நீ இந்த யுத்தம் செய்யணும் அது என்னுடைய விருப்பம், இனி நீ உன் இஷ்டம் போல செய்யலாம், நான் உன்னை கட்டாயப்படுத்தல. கிருஷ்ணர் யாரையும் கட்டாயப்படுத்துறதில்ல, கிருஷ்ணர் நம்மளை கட்டாயப்படுத்துறாரு என்ன, நான் இங்கே வந்து ஜெகநாதர் கோயில் இருக்கு, ஹரே கிருஷ்ணா கோயில் இருக்கு, நீங்கள் வாரம் வாரம் வரணும், பகவத்கீதையை படிக்கணும், அங்கே போய் சேவை பண்ணணும், கிருஷ்ணர் கூப்பிடுறாரா நம்மளை, கட்டாயப்படுத்துறாரா, ஆனால் காமிச்சு கொடுத்துருக்காரு, இங்கே ஹரே கிருஷ்ணா இயக்கம் இருக்கு, வார வாரம் பகவத்கீதை சொல்லி தருவாங்க, நீ போய் கேட்டுக்கோ, கேட்டால் கேளு கேட்காட்டிப்போம் அப்படின்னு கிருஷ்ணர் விட்டுடுவார் இல்லையா. அந்த மாதிரி அர்ஜுனன் சொன்னார், யுத்தம் செஞ்சா செய்ய செய்யாட்டிப்போம், ஆனால் செஞ்சா அவனுக்கு நல்லது. ஆனால் அர்ஜுனன் நம்மளை மாதிரி இல்லை, அர்ஜுன் ரொம்ப புத்திசாலி, கரிசியே வசனம் தவ, கிருஷ்ணா நீங்கள் என்ன சொல்றியோ அதை நான் செய்கிறேன், நீ யுத்தம் செய்ய சொல்றியா சரி நான் செய்கிறேன், வேணாங்கிறியா வேணாம், பகவத்கீதை கேட்டதுக்கப்புறம் அப்படி ஆகிடுவார் அர்ஜுன். இதுதான் அர்ஜுனுடைய ஒரு விசேஷமான குணம், அவர் ஒரு உண்மையான பக்தராக இருந்ததுனால ஆரம்பத்தில் கிருஷ்ணர்கிட்ட வாதம் பண்ணாலும் பின்னாடி பார்த்துக்குவோம். கிருஷ்ணரை தன்னுடைய குருவா எடுத்துருவார். கிருஷ்ணர் குருவா எடுத்துட்ட உடனே அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் யுத்தம் செய்யணும். அந்த மாதிரி நம்மளும் வந்து நமக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியாது, குழப்பத்தில் இருக்கோம். அதனால தான் கிருஷ்ணர் பகவத்கீதையை கொடுத்துருக்கார். நம்ம ஒவ்வொருத்தரும் பகவத்கீதையை படிக்க முயற்சிக்கணும். அது புரியலைன்னா பக்தர்கிட்ட வந்து கேட்டுக்கணும். அப்போ எப்படி அர்ஜுனனுக்கு அறியாமல் போய் அவர் தெளிவாயிட்டாரோ அதே போல நம்மளும் தெளிவாய். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம்.
ஜாய் ஸ்ரீ பிரபுபாத். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள்?